பாஹே.
ஹாய், ஹரியோம். நாம் இப்போ ராமாயணத்தில் எத்தனாவது எபிசோட் பார்க்க போகிறோம் தெரியுமா? எபிசோட் 40. 39 எபிசோட் நம்ம முடித்தாச்சு. 39வது எபிசோடில் அங்கதன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, இனிமே நம்ம சுக்ரீவன்கிட்ட போனாக்கா நமக்கு மரண தண்டனை தான், நான் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருந்து எதுவும் சாப்பிடாமல் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காமல் அங்கேயே உட்காந்து அப்படியே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சில வானரங்களாம் என்ன சொல்கிறது, இல்லை இல்லை நம்ம சுயம் பிரபாவோட அந்த தோட்டத்திலேயே போய் கிடச்சதை சாப்பிட்டு எப்படி இருக்கலாண்ணா, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசும்போது தான் ஹனுமார் என்ன சொன்னார், ஹனுமாருக்கு என்ன இன்னொரு பேர், சொல்லின் செல்வர் இல்லை. அப்போ அவர் அங்கதன்கிட்ட, அங்கதனையும் அவமானப்படுத்தக்கூடாது, அதே சமயம் சுக்ரீவன் தான் ராஜா, அவர் கொடுக்குற அவர் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படியெல்லாம் யோசித்து உடனே அங்கதன்கிட்ட, நீ அடுத்த ராஜா நீ தானே, இப்படி எல்லாரையும் நீ வந்து நல்ல வழியில் தானே நீ கூட்டின்னு போகணும், கரெக்டான வழியில் நீ வழி காமிக்கணும் இல்லையோ, அதனால் இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் சீத்தையை கண்டுபிடிக்கிற வழியை நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம ராமருக்கு ஒரு வாக்கு கொடுத்ததை நம்ம நிறைவேற்றணுமே, அப்போ அதில் கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அதை நம்ம எப்படி அதை மீறி வர்றதுன்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிற. ஆனாலும் அங்கதனுக்கு அந்த பயமும் போல அந்த சந்தேகம், நம்மளால் முடியாதுங்கிற ஒரு சந்தேகமும் போகலை. இப்போ என்ன பண்ணுறான், எல்லோரும் மலையடியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கச்சே, அங்கே ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னேனோ இல்லையோ, அது யார் தெரியுமா, அதுக்கு அவர் யாருங்கிற நேம் சொல்லலை, அது யாருன்னு சொல்லி யோசிக்கலாம். மலை மேலே ஒரு பெரிய உருவம் படுத்துட்டுருக்கு, அப்படியே அதுக்கு பிடிக்கும், பெரிய உருவம்னா இமேஜினே பண்ண முடியாத பெரிய உருவம், அதுக்கு இறக்கை இல்லை, ஆனால் உடம்பு நல்லா பெருசாக இருக்குது, ஒரு மலையோட சைஸ்க்கு இருக்குது அதோடய உடம்பு, யார் தெரியுமா அது, கரெக்ட், சம்பாத்தி. அந்த சம்பாத்தி இதெல்லாம் கேட்டுருக்கு. உடனே அதுக்கு நினச்சிக்கிறது, ரொம்ப நாளாக அது வந்து பறக்க முடியாமல் அந்த மலை மேலேயே உட்காந்துருக்கும், அதுக்கு சாப்பாடு வந்து எப்படின்னா அதோடய பையன் சம்பாத்தி, சம்பாத்திங்கிறது என்னது, அது ஒரு பெரிய கழுகு, அந்த கழுகு ஆமாம் பெரிய ஈகிளாக கைட்டா கைட்டு சரியா, அது மேலே பறந்து போகு, அவ்வளோ பவர்ஃபுல்லான பறகு அந்த பறந்து, அதுக்கு வந்து பறக்க முடியாமல் படுத்துட்டுருக்கு, ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போய், அதோடய ஏன் அது ரெக்கை எரிஞ்சதுங்கிறத பின்னால் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னாச்சு, அது படுத்துட்டுருக்கா, சாப்பிட்றதுக்கு அதோடய பையன் சுபாஷ்வன் ஒரு பையன், அதுக்கு அந்த பையன்தான் எங்கெங்கேயோ போய் நிறைய சாப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சி பறந்து என்னெல்லாம் சாப்பிடுவோம், மீன் என்ன சாப்பிடும், பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் கூட அது சாப்பிட முடியும், அதை கொண்டு வந்து கொடுப்பேன். அப்போ அது நினச்சிக்கிறது, ஓஹோ சாமியாக பார்த்து நம்மளுக்கு இத்தனை குரங்குகளை கொண்டு வந்து நம்ம கால் கீழே வச்சுருக்கா, தினம் இது என்னமோ அவ அதுகள்லாமல் பேசிக்கிறதே, நம்ம இங்கே உயிரை விட்டுருவோம் அப்படின்னு. அப்போ அது ஒன்று ஒன்றா உயிர் விட விட நம்ம லபக்கு லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதே வாய் விட்டு சொல்லவும் சொல்கிறது, ஆஹா நமக்கு சந்தோஷம்டா, இனிமேல் நம்ம சாப்பாடு கவலையே பட வேணாம், எப்போல்லாம் ஏன்னா கழுகுக்கு எப்போவுமே பசிச்சுட்டே இருக்கும், எதையான் சாப்பிட்டுட்டே இருக்கணும், எப்படி வந்து மானெல்லாம் பயந்து போகும், அதோட ஸ்வபாவம் இல்லையா, ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்வபாவம் இல்லையா, அது மாதிரி மான்னால் பயப்படும், அப்புறம் கந்தர்வர்கள்னால் அது சொல்லும் ஜா அந்த சம்பாதி சம் கந்தர்வர்கள்னால் எப்பப்பா சந்தோஷமாகவே இருந்தேன்றப்பா, அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல் ஒரு ஒரு மனுஷாளுக்கு ஒரு ஒரு லிவிங் பீயிங்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்வபாவம், அதனால் அந்த மாதிரி இந்த கழுகுகளுக்கெல்லாம் எப்பப்பா பசிச்சு ஸ்வபாவம்னால் அதோட குணம், அது பிறவி குணம், அது பிறக்கும் போதே அந்த குணம்தான் இருக்கும், அந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு எப்போ பார் பசிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குரங்குகள்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வாய் விட்டு சொல்லின்னு இருக்கு. இதே அந்த குரங்குகள்லாம் கேட்டுடுதா அது நினச்சிக்கிறது, ஆஹா ஏதோ மலை மேலே ஒரு பெரிய உருவம் இருக்குது, நாம் ஏற்கனவே சாக போகிறோன்னு சொல்லின்னு இருக்கோம், அது வேறு நம்மளை பிடிச்சி திங்கிறேன்னு சொல்லின்னு இருக்கு, சரி இங்கே உயிரை விட வேண்டியதுதான், என்ன ஆனால் நம்ம வந்த காரியம் நடக்கலை. ராமரோட வைஃபு சீத்தையை காணோன்னு தேடின்னு வந்தோம், அந்த காரியம் நடக்கலை. ஜட்டாயுவான்னு எங்கேயோ ராவணனோட சண்டையை போட்டு அந்த சண்டையில் ஜெயிக்க முடியாமல் உயிரை விட்டார். ராம காரியத்துக்காக உயிரை விட்டதுனால அவர் ஸ்வர்க்கத்துக்கான்னு போயிருப்பார். நாம் அதுவும் பண்ணலை, நமக்கு ஸ்வர்க்கமும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம இங்கே இந்த மலையாடி வாரத்தில் உயிரை விட்டுட்டு சுக்ரீவனோட கோபத்துக்கு தான் நமக்கு நம்ம இருக்கு ஆளாக போகிறோம் அப்படின்னு பேசின்னு இருக்கு. ஜட்டாயு ஜட்டாயுன்னு சத்தங்க பேசுறது, ஜட்டாயு செத்து போயிட்டான்னு சொல்கிறது, இதெல்லாம் கேட்டவொன்னே சம்பாத்திக்கு ஆ இது என்ன இவா ஜட்டாயு பற்றி பேசின்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மொள்ளமாக அங்கேருந்து எப்படி தீனமாக இருக்கு. குரலே வேறு ரொம்ப வயசாகிடுச்சதுக்கு, ஜட்டாயுவேக்கு வயசாகிடுது, சம்பாத்திக்கு அதை விட வயசாகிடுது. ஏன் தம்பி இல்லை, அந்த தம்பிக்கே வயசாகிட்டுனா இதுக்கு இன்னும் வயசாகிருக்கும், அதுக்கு வேறு நடக்க முடியாமல் இருக்குது, வீக்காக இருக்கு, சாப்பாடு ரொம்ப கிடைக்காம. அது வந்து நீங்கள்லாம் என்னமோ பேசுகிறீங்களே, ஜட்டாயு ஜட்டாயுன்னு அதுவர் வேறு செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே, எப்போ எப்படி இப்படி ஆச்சு, நீங்கள்லாம் யார் அப்படின்னு மொழமாக கேட்குறது. அப்படி கேட்குறதே தவிர அதோடய குரல் வந்து நீங்கள்லாம் யார் ஜட்டாயு செத்து போயிட்டோன்னு சொல்கிறே அப்படின்னு சத்தமாக இருக்கா. இந்த வானரர்கள்லாம் பயந்தே போயிடுங்க, அது என்னமோ இருக்கோன்னு அது வேறு பேசுகிறதுன்னு ஒன்று. அப்போது உடனே அது சொல்கிறது, நான் வந்து ஜட்டாயுவோட அண்ணா, என் பேர் சம்பாத்தி, பெரிய கழுகு. இந்த ஜட்டாயும் சம்பாத்தியும் அருணன் அப்படிங்கிறவரோட பசங்க. அருணன் யாருன்னா கருடன் இருக்கல, கருடன் யாரோட வாகனம், கருடன் விஷ்ணுவோட வாகனம் இல்லை, அந்த கருடனோ கருண கருடனோட பிரதர். கருடன் வந்து வினதையோட பொண்ணு பையன், வினதைக்கு அது கரெக்ட். அருணன் வந்து சூரியனுக்கு சாரியன், ஏன் அவனுக்கு அந்த பேர் ஹியாஸ் நாலேஜ் கரெக்டு. அப்போது அந்த அருணனோட குழந்தைகள் தான் நாங்கள் ரெண்டு பேரும். அப்போ எங்களுக்கு அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னால, இது இப்போ சொல்கிறேன். அந்த சம்பாதி சொல்கிறது, எனக்கு ரெண்டு ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போய் நான் இங்கே இப்படி படுத்துட்டுருக்கேன். ஜட்டாயும் எங்கேயோ போய் பறந்து ஜனஸ்தானத்தில் விழுந்தான்னு தெரிஞ்சது. அது ஏன் எங்களுக்கு இப்படி ஆச்சுனாக்கா, நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம், இந்த ஜட்டாயுமும் சம்பாதியும் இப்போ பிறந்தவால இந்த ராமாயண காலத்தில் பிறந்தவால, வாமன அவதாரத்துலேயும் இருந்தா, பார்க்கடல் கடையும் போதும் இருந்தா, நம்ம ஜாம்பவான் மாதிரி அத்தனை வயசானவ. ஆனால் வயசான என்ன பலமும் அப்படியே தான் இருக்கும், யங்காக தான் இருப்பான். அப்போது என்னாச்சு, நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு தரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுருந்தோம். சூரியன் எங்கே ஆரம்பி சன்ரைஸ்லேருந்து சன் செட்டு வரைக்கும் நாங்கள் சூரியனோடையே பறக்கிறது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி வச்சுன்னு கிளம்பி ஜிவ்வனு வானத்து மேலே பறந்து போய் மேலே 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 இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே பறக்க முடியும் நம்மளால் அப்படின்னு போய் பறந்து பறந்து மேலே போனபோது அங்கேருந்து பூமியை பார்த்தா, இப்போ கூகுள் மேப்பில் தெரியுறதே, ரொம்ப வசரத்துலேருந்து பார்த்தா மலையெல்லாம் எத்துணுண்டு ஒரு கல் மாதிரி தெரியும், ரிவர்லாம் பார்த்தா என்னமோ நூல் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து மனுஷனெல்லாம் தெரியவே தெரியாது, எறும்பு மாதிரி தெரியும் இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் மேலே மேலே பறந்துருக்கச்சு. சூரியன் மத்தியானம் ஆகிடுது, மற்ற மத்தியானம் ஆகிடுதா, 12 மணி ஆனவுன்னா ரொம்ப சூடு, சூரியனோட சூடு தாங்க முடியுமா, கீழே இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது, சூரியன் கிட்டே போயிட்டால் என்ன ஆகும். அப்போ ஜட்டாயு வந்து ரொம்ப பயந்து போய், இனிமேல் என்னால் போக முடியாது, நான் கீழே இறங்குறேன்னு சொல்லிவிட்டு டமால்னு கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டு நம்ம முள்ளமாக ஸ்லோவாக தானே கீழே கிளைட் டவுன் பண்ணணும். அப்போது அது கீழே விழுந்துட்டு போகிறதே சூரியனோட இது வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அதை ஜட்டாயுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஜட்டாயுக்கு மேலே என்னோடய ரக்கையை விரிச்சின்னு பறந்தபோது அந்த சூரியனோட அந்த சூடு தாங்காமல் என்னோடய ரக்கையெல்லாம் எரிஞ்சு கருகி போயிடுது. ஜட்டாயுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கினால அவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான், நானும் வந்து எங்கேயோ வந்து தமால்னு ரக்க பறக்க முடியாதனால விழுந்து 6 நாள் நான் வந்து அப்படியே இருந்தேன் கண்ணே திறக்காமல். அப்புறம் 6 நாள் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, ஜட்டாயு என்ன ஆனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது, பசி வேறு, டயர்டாக வேறு இருந்தது. அப்போது மொள்ளமாக போய் கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு ரிஷியோட ஆசிரமம். அந்த ரிஷி யார் தெரியுமா? நிஷாகரர். சொல் பார்க்கலாம். நிஷாகரருங்கிற ஆசிரமம். அவரை நாங்கள் முதலையே நாங்கள் நல்லபடியாக இருக்கிறச்சே பார்த்துருக்கேன், பார்த்து நமஸ்காரம் பண்ணி பேசி எல்லாம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட மொள்ளமாக அந்த ஆசிரமத்துக்குள்ளே அப்படியே நடந்து இப்படி நகர்ந்து நகர்ந்து போய் பார்த்தா அவருக்கு முதல்ல என்ன அடையாளமே தெரியல. அப்புறம் என்னடா அது, ரெக்கையெல்லாம் போயிருக்கு, உடம்பெல்லாம் புண்ணாயிருக்கே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். சம்பாதின்னு தெரிஞ்சுட்டு அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் எனக்கு இனிமேல் உயிர் வாழறதுக்கே இஷ்டம் இல்லை, நான் இப்படியே உயிரை விட்டுட போகிறேன்னு சொன்னபோது அந்த நிஷாகரர் சொன்னார், ரொம்ப ஒரு யுகம் ரெண்டு யுகம்லாம் கழித்து தசரதருக்கு ராமர்னு ஒருத்தர் பிறப்பார். அவர் தண்டகாரண்யத்தில் அவரோட மனைவி சீதையோடு வசிக்கும்போது இந்த ராவணனுங்கிற வந்து ராட்சஸை வந்து அவளை தூக்கிட்டு போவான். அப்போ எல்லாரும் அவளை தேடிந்து வரும்பொழுது நீ தான் அந்த ராம காரியத்துக்கு உதவி பண்ண போகிற, ஹெல்ப் பண்ண போகிற. அப்போ அந்த அந்த ஹெல்ப் ரொம்ப முக்கியமான உதவியாக இருக்கும். அந்த அந்த உதவியை நீ செஞ்ச உடனே உனக்கு பழையபடி என்ன ஆகும்? ஒருவனா அப்படி ரக்கையெல்லாம் முளைச்சிரும், ரக்கை முளைச்சிரும், உன்னோட பலமும் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஆனால் எனக்கு சில சமயம் ரொம்ப வருத்தமாக இருக்கும், எதுக்கு நம்ம இப்படி உட்காந்துட்டுருக்கணும் கஷ்டப்பட்டுட்டுன்னு தோணும். ஆனால் ராம காரியத்துக்கு உதவி பண்ண போகிறமேனு அதை நினச்சி நினச்சி நான் என்னையே தேத்திப்பேன். இப்போ கரெக்டாக நீங்கள்லாம் ராமர் சீதையெல்லாம் பேசின்னு இருக்க வச்சு எனக்கு நம்பிக்கை வந்துடுத்து. என்னாச்சே, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ரொம்ப கொஞ்ச நாள் முன்னால் நான் அப்படி இந்த மலை மேலே அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறச்சு ஒரு புஷ்பக விமானம் போச்சு. அதில் ஒரு கரு கருன்னு ஒரு ராட்சசன் ரொம்ப பெரிய உருவத்தோடு இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு, ஹே ராமா ஹே லக்ஷ்மணா என்னை காப்பாற்றுங்கோ, யாரான என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி அழுதுண்டே போனா. அவ த உடம்பில் இருந்த நகையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுண்டே போனா. அப்போ எனக்கு அது யாருன்னு தெரியல. இப்போ யோசித்தபோது நீங்கள் ராமர் சீத்தையெல்லாம் சொன்ன உடனே அது நிச்சயமாக சீத்தையாக தான் இருக்கணும், அவன் ராவணனாக தான் இருக்கணும். அவன் ரெண்டு பேரும் தெற்கு பக்கமாக சவுத் பக்கமாக வந்து போனதையும் பார்த்தேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் அதோட சம்பாதிக்கு இது சாதாரணமாகவே ஈகிள்கெல்லாம் கண் ரொம்ப பிரமாதமாக தெரியும், அது சம்பாதி ஜட்டாயிங்கிறது இன்னும் நல்லா தெரியுமே. எனக்கு இங்கேருந்து 100 யோஜனை தூரம் வரைக்கும் கண் பார்க்கலாம். அப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 600-700 miles வரைக்கும் என்னால் பார்க்க முடியும். இங்கேருந்து நான் பார்க்குறேன், பார்த்தாக்கா லங்கை தெரியறது, லங்கை வந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா தெரியறது, அங்கே ராவணனோட அரண்மனையும் தெரியறது, அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல சீதா அழுதுண்டே உட்காந்துருக்கா, அவளும் தெரிகிறா ராவணனும் தெரிகிறான். நிச்சயமாக அந்த பக்கம்தான் எங்கேயோ அந்த லங்கையில் தான் சீதையை ராவணன் வச்சுருக்கான். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. என்னது? நடுவில் ஒரு பெரிய கடல். கடலை எப்படி தாண்டுவேல்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கடலை நீங்கள் தாண்டிட்டேன்னா நீங்கள் நிச்சயமாக சீதையையும் பார்த்துடலாம், ராவணனையும் பார்த்துடலாம். எனக்கு தோன்றது நிச்சயமாக நீங்கள் ராவணனை ஜெயிச்சு சீதையை கூட்டின்னு வந்துடுவேல்னே அப்படின்னு அது சொல்கிறதோ இல்லையோ. சொல்ல சொல்ல சொல்லவே அதுக்கு என்னாச்சு, அதோட ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு ஃபெதர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ முதல்ல கருப்பாக எரிஞ்சு போய் இருந்த ஃபெதர்ஸ்லாம் உதிர்ந்து அழகாக லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அப்படி கொஞ்சம் குட்டி ஒயிட், லைட்டாக ஒயிட்டு, அப்புறம் நல்லா அழகாக சின்னதாக இருந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுது. அப்புறம் அது பழையபடி பெருசாகிடுது அந்த ரெக்கையெல்லாம், அதோட பலமும் திரும்பி வந்துடுது, ஃப்ரெஷ்ஷாகிடுது. அப்போ அந்த வானரர்கள்லாம் அதை பார்த்து அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுது. ஆஹா, இவ்வளோ பிரமாதமான ஒரு பெரிய பறவையை நாங்கள் பார்த்து அதுங்க பார்த்ததே கிடையாதே இல்லையா. எல்லாம் ஒன்று ஒன்று கிட்ட வந்து இப்படி நெருக்கமாக நின்று ஐயோ ஐயின்னு பார்த்துட்டுருக்கு. இது இப்படியே சந்தோஷமாக அப்படி இப்படி கழுகு இப்படி பார்க்குறது பார்த்துருக்கேன், இப்படி இப்படி பார்க்கும். ஏன்னா 4 பக்கமும் அதனால் பார்க்க முடியும், நம்மளை மாதிரி நம்மளை விட இன்னும் திரும்பிலாம் பார்க்க முடியும். அதனால் இப்படி மூக்கு வேறு இவ்வளோ பெருசு இருக்கும், நல்ல ப்ராடு ஃபேஸாக இருக்கும். கருடனோட படம் பார்த்துருக்க மொழியும் இந்த பிக்சர் அது மாதிரி அது அதுக்கு ஃபுல்லாக எல்லாம் உருவம் வந்துடுத்து. அப்போ இந்த வானரர்கள்லாம் சேர்ந்துட்டு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே, அதானே விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறது. அப்போ சொன்னதும் அங்கதன் தான் முதல்ல என்ன பண்ணுறான், சரி எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாம் கடலை தாண்டி போகணுமே, அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த சம்பாதி அதை நீங்கள் யோசிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு திருப்பி என்னோடய ரக்கையும் பலமும் கிடச்சிருக்கு, நான் வந்து நான் கொஞ்சமாக பறந்து பார்க்குறேன் அப்படின்னு மொள்ளமாக இப்படி ரக்கையை விரிச்சதோ இல்லையோ அந்த ரக்கை நம்ம ஆற்றுல இப்போ பார்த்தேன்னாக்கா கிட்டத்தட்ட 3-4 மைல் வரைக்கும் அந்த ரக்கை மாத்திரம் இருக்குது, ஒரு பக்கத்து ரக்கை. அப்போ அப்படி ஒரு அடி அடித்தா எப்படி இருக்கும் அப்படி பறக்கிறதுக்கு, அப்படி காற்றுல அப்படி புஸ்ஸுன்னு காற்று வருது, அந்த வானரர்களை ஓன்னு நடுங்கிற எல்லோரும் ஐயோனா பார்த்துட்டே இருக்கிறச்சு, அது மொள்ளமாக மேலே ஏறி பறந்து பறந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு உங்கள் ராமகாரியம் நிச்சயம் ஜெயமாகும், நீங்கள் கவலையே படாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது கிளம்பி போயிடுத்து. அது கிளம்பி போனதும் அங்கதனுக்கு திருப்பி ஒரு கவலை வந்துடுத்து, இந்த கடலை தாண்டி ஆகணுமே, எல்லாம் முதல்ல எல்லாம் கொஞ்சம் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே அந்த கடலோட நார்த் சைடு வந்துடுத்து. வந்த உடனே அங்கெல்லாம் திருப்பியும் உக்காந்துருத்தோம், உக்காந்துட்டு எப்படிடா இந்த கடலை தாங்கிறது அப்படின்னு எல்லாம் ஒன்று ஒன்று பேசிக்கிறது. இத்தனைக்கு சம்பாதி எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து இந்த லங்கைன்னு சொல்லியிருக்கா, 100 யோஜனை தூரம் இருக்குன்னா, அப்போ ஒரு வானரம் சொல்கிறது, என்னால் 1 யோஜனை தூரம் வரைக்கும் என்னால் தாண்ட முடியும் அப்படின்னா, 1 யோஜனை தூரம் தாண்டினா என்ன ஆகும், தொதக்குன்னு கடலில் விழ வேண்டியதுதான். அப்போ இன்னொன்று சொல்கிறேன், நீ 100 யோஜனை நான் 10 யோஜனை தாண்டுவேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, 10 யோஜனை தாண்டினாலும் என்னாகும், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எங்கே வேணும், விழ வேண்டியதுதான் கடலில் விழ வேண்டியதுதான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறது, அதெல்லாம் வேணாம், என்னால் 100 யோஜனை தாண்ட முடியும், ஆனால் திரும்பி வர தெரியாது. அப்போ அங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறது, இல்லை அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறான், அங்கதானே அப்படி தான் சொல்கிறான், என்னால் 100 யோஜனை தாண்ட முடியும், போயிடுவேன் நான், ஆனால் வந்து திரும்பியும் வரத்துக்கும் முடியும், ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, முடியுமா முடியாதானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அங்கதன் ஜாம்பவான் இருக்கார்ல, ஜாம்பவான் யார், ஜாம்பவான் யார், கரடி பெரிய, அவர் தான் சுக்ரீவனோட மந்திரிகளில் ரொம்ப முக்கியமானவர், ஜாம்பவானும் அப்படி தானே, வாமன் அனுமார் இப்போ தான், அப்போ ஜாம்பவான் வந்து அப்போ வாமன அவதாரத்தின் போதே என்ன பண்ண, அந்த திருவிக்கிரமான ஆன உடனே இந்த சுற்றி இந்த பூமியை சுற்றி வந்து ட்ரம்ஸ் அடித்தார், அவ்வளோ வயசானவர் ரொம்ப புத்திசாலியும் கூட. அவர் என்ன பண்ணுறார், சரி நீங்கள்லாம் ஆளாளே கொண்டு வந்து பேசிகிட்டு இருந்தேன், நான் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன், அங்கதன்கிட்டையும் அவனால் தாண்ட முடியும், ஆனால் ரொம்ப முடியுமான்னு தெரியல, அதனால் அவர் என்ன சொல்கிறார், அங்கதன் வந்து நீ வந்து ராஜா லீடர், நீ போய் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, உனக்கு யாரையான ரொம்ப உன்ன நம்பிக்கை இருக்கவால தான் நீ அனுப்பினவே தவிர நீயே போகக்கூடாது ஒரு காரியம் பண்ணுறதுக்கு, நீ பின்னாலேருந்து கைடு தான் பண்ணணும், இப்போ இந்த இடத்துலையே இந்த இத்தனை 100 யோஜனை தூரத்தையும் ரொம்ப சுலபமாக தாண்டறதுக்கு ஒருத்தர் இருக்கார், என்னாலேயுமே தாண்ட முடியும், ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகிடுத்து, அந்த காலத்தில் நான் திருவிக்ரம அவதாரத்தும் போது சுற்றி வந்தேன் இந்த பூமியை 7 தரம் நான் சுற்றி வந்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை விட பலசாலியாக ஒருத்தர் நம்மளோடையே இருக்கார், அவர் யாராக இருக்கும், கேரக்ட் அவர் சொல்கிறார், இருக்கார் இங்கேயே, அவர் அஞ்சனையோட பையன், வாயுவோட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு, வாயுக்கு எப்படி எப்படி ஹனுமார் வந்து வாயுவோட புத்திரன்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அவன் வந்து அஞ்சனைங்கிற வந்து ஒரு வானர ராணி, அவரோட அவ ஹஸ்பண்ட் வந்து கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானர ராஜா, அப்போது அவன் வந்து கல்யாணம்லாம் ஆகி அவள் அப்படியே அப்படியே ஒரு மலை மேலே இப்படி நடந்துட்டு இருக்கிறச்சே அவள் வாயு இருக்கார் இல்லையா, வாயு பகவான் அவளை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்னோட பலத்தோடு உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனால் பெரிய நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போனோடனே அதே மாதிரி அவருக்கு யார் பிறக்கிறா,
ஹனுமான்
பிறக்கிறார். அந்த ஹனுமான் வந்து பிறந்த உடனேயே பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு சூரியன் வந்து ஏதோ ஒரு பழமாக்கும் அப்படின்னு நினச்சின்னு மேலே பறந்து போய் அந்த சூரியனையே பிடிக்கிட்டு போயிட்டார். அவ்வளோ பலம் எப்போ பிறக்கும் போதே. அப்போ எல்லோரும் வந்து அச்சோ சூரியனை பிடிச்சிட்டா என்ன ஆகும், பகல் இரவு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிடுமே அப்படின்னு. ஆமாம், அப்போ ஹாட் ஆகிறது கூட அவர் பொறுத்து பருவோன்னு நம்ம தெரியல. அப்போ என்ன பண்ணுறார் இந்திரன் வந்து அவனை மேலே இருக்கு மேலே ஏறி போக பறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அவனை அடித்தா அவர் ஒரு மலை மேலே போய் விழும்போது அவரோட தாடை இருக்குல்ல இந்த சீக்கு, அந்த சீக்கு வந்து பொத்துன்னு அதில் இடிச்சுது அந்த மலை மேலே. அதனால் அவர் ஒரு பக்கம் அப்படி நசுங்கிடுத்து. அப்போ அதனால தான் அவருக்கு ஹனுமான் அப்படின்னு பேர். அந்த ஒரு பக்கம் தாடை நசுங்கி போனதுனால தாடை. ஆமாம், கரெக்ட். அப்போ என்னாச்சு, அந்த அந்த அதன் அந்த மாதிரி பலம் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னோட பலம் என்னன்னு இப்போது அவருக்கு யாரான எடுத்து சொன்னால் தான் தெரியும். அதனால் அவர் நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் அது யாருன்னு கேட்குறா. நமக்கு ஏற்கனவே அது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆனால் மற்றவளுக்கெல்லாம் யாரை பற்றி இவர் சொல்லின்னு இருக்கார் அப்படின்னவுடனே ஏதோ உட்காந்துருக்காரு. ஆனால் அனுமார் அத்தனை விஷயம் எங்கேயோ எதையுமே காதில் வாங்கிக்காமல் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டுருக்கார் அந்த கடல் கரையிலேயே ஒரு ஓரமாக. அதனால் அவர் இதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்கல. அவருக்கு அதோ தூரத்தில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டுருக்காரு. அந்த ஹனுமான் தான் இந்த வேலையை ரொம்ப சுலபமாக அவரால் செய்ய முடியும். புத்தியும் இருக்கே, புத்திர் பலம் யசோ கரெக்ட். அப்போ எத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறது. அதனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சுட்டு வருவார். ராவணனை பார்த்து அவனை வந்து அவனை வதம் பண்ணுறது கூட அவருக்கு திறமை இருக்குது.
சீதை
ஆமாம், அது அப்புறம் இல்லையா, அப்புறம் சீதையும் பார்த்து நம்ம நம்ம ராம காரியத்தை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹனுமார்கிட்ட போய் கேட்குறா. ஜாம்புவான் தான் ஃபஸ்ட்டு போய் ஹனுமார்க்கு தன்னோட அவரோட பலத்தை ஃபுல்லாக சொல்லி நீ தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல 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 ஹனுமார்க்கு தன்னோட பலம் ஃபுல்லாக தெரிஞ்செடுத்து பார்த்துட்டே கிடச்சி சின்னவராக இருந்த ஹனுமார் வளர்ந்துட்டே போகிறார். கிட்டத்தட்ட நிஜமாகவே வாமனர் வளர்ந்த மாதிரி பெரிய உருவம் எடுத்துட்டார். கூட வந்த வாணர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவள் கூடவே இருந்த ஹனுமான் சின்னவராக நம்மளை மாதிரி இருந்தவன் இப்போ என்னடா அது இத்தனை அவசரம் ஆகிட்டார் சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் கத்துறா. கத்துட்டே இருக்கச்சு இன்னும் அவருக்கு அவசரம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. ஹனுமான் சொல்கிறார், நான் ஒருத்தனாகவே இந்த கடலை தாண்டி போயிட்டு சீதையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன், இந்த ராவணனையும் வதம் பண்ணிடுவேன். நான் இப்போவே இந்த மலை மேலே ஏறி ஒரு மெதி மெதிச்சேன்னா அந்த ஃபோர்ஸ்லேயே நான் 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி லங்கைக்கு போயிடுவேன் அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டுருக்கச்சே சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே ஏறி நின்று தாவி குதிக்கிறதுக்கு தயாராகிட்டார். நாம்களும் அவர் தாவி குதித்து லங்கைக்கு போகிற கதையை பார்க்க போகிறோம். இப்போ என்ன தெரியுமோ, கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சுடுத்து. அடுத்தது சுந்தர காண்டம். சுந்தர காண்டம்னா என்னென்ன, எதனால் சுந்தர காண்டம் கதை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு, அழகான அனுமார், அழகான சீதை, அழகான ராமர், இவாளை பற்றி ஸ்பெஷல் கதை சுந்தர காண்டம். அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் கொஞ்சம் பெருசாகிடுது இல்லையா, பட் இதில் நிறைய கதை இருக்கே அதனால் இதை கேட்டுருவோம். எல்லோரும் இப்போது நம்ம ஹனுமானோட அவரோட பக்தி அவரோட பவர் சக்தி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரியா? எத்த எத்த தத்ர தத்ர கிருத மஸ்த பஷ்பவாரி மாருதிம் நமத ஹரி ஓம். திஸ் இஸ் ராஜி பாட்டி டெல்லிங் யூ ராமாயணம். ஹரி ஓம்.